அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பின் வலியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு இன்பு தோல் போர்த்த உடம்பு. நம்முடைய திருவள்ளுவர் பெருந்தகை அழகா சொல்றார், அன்பு மட்டும்தான் மனித வாழ்க்கையின் அடிப்படை, அந்த அன்புதான் சிவம், அன்புதான் இறைவனின் உண்மை வடிவம். அந்த அன்பை உணர்ந்து வாழ்வதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் உன்னத நோக்கம். அப்படி அன்பு இல்லாதவங்கெல்லாம் வெறும் எலும்பும் தோலுமாக இருக்கிற உடம்பு அப்படின்னு இந்த திருக்குறளில் சொல்றார். அப்ப அந்த அன்பு தான் பக்தி, அந்த உண்மையான அன்பு தான் பராபக்தி, தூய பக்தி. அதைத்தான் செய்யணும். இப்ப இந்த உயர்ந்த சிந்தனையோட இன்றைய வகுப்புக்குள்ள போலாம். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல பலருடைய திறமைகளும் மலராமல் போனதுக்கும், பலருடைய கனவுகளும் நிறைவேறாமல் போனதுக்கும், பலரும் தங்களுடைய உண்மையான இயல்பை வெளிப்படுத்த முடியாமல் வாழ்வதற்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னங்க அந்த காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள், இந்த பயம்தாங்க காரணம். ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்றது கிடையாது, மற்றவங்க நம்மளை எப்படி வாழ வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போடு இயங்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க எப்படி நமக்கு ஐடியா கொடுப்பாங்க, இவருடைய கருத்துக்களை எப்படி ஏற்றுக்கலாம், அவர் என்ன நினைப்பாரோ, தப்பாக போயிடுமோ அப்படிங்கிற இந்த பயம்தான் மிகப்பெரிய ஒரு அறியாமை என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்ன தெரியுமா, எல்லோரும் நம்மளை பற்றி தான் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, ஆனால் உண்மை என்னன்னா எல்லோரும் அவங்கவுங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை பற்றி யாரும் நினைக்கல. ஆனால் நாம் கவலைப்பட்டுட்டு இருக்கோம் நம்மளை பற்றி அவர் என்ன சொல்லுவாரோ, இவர் என்ன சொல்லுவாரோ அப்படின்ட்டு. ஆனால் உண்மையில் ஒவ்வொருவரும் அவரவர்களை பற்றித்தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒருத்தர் உங்களை பார்க்கும்போது யதார்த்தமாக ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம், சொல்லிவிட்டு போகலாம், ஆனால் அடுத்த நிமிஷம் அவர் அதை மறந்துட்டு அவருடைய சொந்த வாழ்க்கை பிரச்சனைக்குள்ள தான் அவருடைய சொந்த வேலையை பார்ப்பாரே தவிர உங்களை அப்போதே மறந்து விடுவார். ஆனால் நீங்கள் மட்டும் அவர் நம்மளை இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அந்த ஒரு கருத்தை மனசுக்குள்ள பல வருஷங்களாக வச்சுக்கிட்டு அந்த மனப்புழக்கத்திலேயே அந்த பயத்திலேயே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா. இது ஒரு மிகப்பெரிய அறியாமை. ஆனா ஒரு சின்ன குழந்தையை கவனிங்களேன், அது சிரிக்கும்போது சிரிக்கும், அழும்போது அழும், ஆட வேண்டிய நேரத்துல ஆடும், பாட வேண்டிய நேரத்துல பாடும், அது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலை கொள்ளவே கொள்ளாது. ஆனா அப்படி மனசுல எந்த விகல்பமும் இல்லாம கபடமும் இல்லாம வளர்கின்ற அந்த குழந்தைக்குத்தான் நாம வலுக்கட்டாயமா எல்லாத்தையும் ஏத்தி வைக்கிறோம். எப்படி, இப்படி பேசக்கூடாது, இப்படி உட்காரக்கூடாது, இப்படி நிற்கக்கூடாது, மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, அவமானமாக போயிடும், அப்படி இப்படின்னு நம்ம ஏதாவது அந்த குழந்தைகளுடைய மனதில் போய் நம்ம தவறாக ஏற்றி வைத்து கொண்ட பல அறியாமை எண்ணங்களை அந்த சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தைகளுக்கு உள்ள கொடுத்துட்றோம். அப்போ பிறருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் உண்மையிலேயே நாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறையில் வாழத் தொடங்குகிறோம் என்பதை உணரணும். ஏன்னா நாமளே நமக்கு ஒரு சிறையை உண்டு பண்ணிக்கிறோம். மற்றவர்களுடைய விமர்சனத்துக்கு நீங்க முக்கியம் கொடுக்க தொடங்கிட்டா, அவர்கள் நீங்க அமைதியா இருந்தா கூட விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க பேசினாலும் விமர்சனம் பண்ணுவாங்க, நீங்க பேசாம சும்மா இருந்தாலும் விமர்சனம் செய்வாங்க, நீங்க ஒரு வேலையை செஞ்சாலும் விமர்சனம் பண்ணுவாங்க, நீங்க அந்த வேலையை செய்யாம விட்டாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. இதுதாங்க சிறை. பிறர் கருத்தின் மீது பயம், மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ன நினைப்பார்களோ அப்படின்னு மற்றவர்களுடைய கருத்தின் மீது வைத்து கொண்டிருக்கிற பயம்தான் ஒரு மிகப்பெரிய சிறை. என்னை பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள், இந்த பயம்தான் இன்றைய மனிதனின் மிகப்பெரிய சிறை. பொதுவா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, நம்ம எல்லோரையுமே திருப்திப்படுத்த முடியாத காரியம். ஏன்னா ஏன் பிறர் கருத்துக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய மதிப்பை நாம் சுயமாக உணரவில்லை, நம்மை பற்றி நமக்கு சரியான தெளிவு இல்லை. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பிறருடைய கருத்துக்களை நம்முடைய கண்ணாடி மாதிரி மாத்தி வச்சுக்கிட்டோம். அந்த கண்ணாடியில என்ன தெரியுதோ அதான் உண்மைன்னு நம்புறோம். ஒருவர் பாராட்டிட்டா மகிழ்ச்சி, ஒருத்தர் குறை சொல்லிட்டா கவலை. இப்படியே நம்முடைய வாழ்க்கையை வந்து மற்றவர்களிடத்துல ஒப்படைச்சிட்டோம். நம்முடைய வாழ்க்கையை தூக்கி மற்றவர்கள் கையில கொடுத்துட்டு அவர்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர நம்முடைய சுய வாழ்க்கையை நம்ம வாழவே கிடையாது. அப்ப என்னங்க மற்றவங்களுடைய கருத்தை கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி சொல்ல வரல. பொதுவாக நடைமுறையில் இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு, எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத பகுத்து பிரித்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவுவாதி தானே மனிதன். அப்போ நம்முடைய வளர்ச்சிக்காக சொல்லப்படுகின்ற நல்ல கருத்துக்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கருத்துக்களை யார் சொல்வா? உயரிய ஞானிகளும் மகான்களும் தான் சொல்வாங்க. அவங்க கிட்ட கருத்துக்களை கேளுங்க, அல்லது அவர்களுடைய நூல்களை படிங்க. பக்கத்து வீட்டுக்காரன், எழுத்து வீட்டுக்காரன், அவன் இவன் பார்க்குறவங்ககிட்டலாம் நம்ம கருத்துக்களை கேட்டு வாழ ஆசைப்பட்டோம் அப்படின்னா, அப்புறம் அவங்க வாழ்க்கையை தான் நாம் வாழணுமே தவிர நம்ம வாழ்க்கைய நம்ம வாழவே முடியாது. அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியாம, உயர்ந்த கருத்துக்கள் என்ன தாழ்ந்த கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற வித்தியாசம் புரியாம ரெண்டையுமே எடுத்து அப்ளை பண்ணி பார்க்குறோம் இல்லையா, அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா ஒரு உண்மையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க யாருமே உங்களை பத்தி நினைக்கவே கிடையாது. நீங்க தான் அவங்க ஏதோ என்னை பத்தி நினைப்பாங்களான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில உங்களுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடை. ஏன்னா நம்ம தவறா பேசிட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் பேசிட்டா ஏதோ தப்பா பேசிடுவோமோ, என்னுடைய பேச்சு மற்றவர்களை சங்கடத்துக்கு உட்படுத்திடுவோமோ அப்படின்னு நம்ம ஒரு பொது இடத்துல பேசுறதுக்கு பயப்படுறோம். ஆனா உண்மையா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, உலகம் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றது என்ற தவறான அபிப்பிராயத்தை நம்ம விட்டுட்டு ஒவ்வொருவரும் தங்களையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லோருமே அவரவர்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மற்றவர்கள் யாரையுமே பார்க்கல. நாம நினைக்கிறோம் நம்ம பேசுறதுல தப்பாயிட்டா அவங்க தப்பா எடுத்துக்குவாங்கன்ட்டு, அவங்களே எவ்வளவு ஒரு தப்பா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நீங்க மற்றவர்களுடைய மனதில் வாழ முடியாது. அப்படி வாழ நினைச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையை மாற்றி மற்றவர்களுடைய உள்ளத்தில் வாழ முயற்சி செய்யணும். எப்படிங்க மனதில் வாழ்றதுக்கும் உள்ளத்தில் வாழ்றதுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் நண்பர் வந்து அவருடைய வீட்டில் இருக்கார். இப்போ நீங்கள் இங்கிருந்துக்கிட்டு உங்கள் நண்பன் என்னை பற்றி என்ன நினைப்பானோ அப்படின்னு இப்போ நீங்கள் கற்பனை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் நண்பனுடைய மனதில் இருக்கிறீங்களா இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அவர் உங்களை பற்றி சிந்திக்கவே இல்லை. அவரை பற்றி அவருக்கே தெரியாத போது அவர் எப்படி உங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருப்பாரு? உங்களுடைய நண்பன் அவனுடைய வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான், அவனை பத்தியே தெரியாம அவன் இருக்கிறான். ஆனா நீங்க என்னுடைய நண்பன் என்ன நினைப்பானோ, அவர் என்ன நினைப்பாரோ, இவர் என்ன நினைப்பாரோ அப்படின்னு நம்ம விஷயத்தை கொண்டு போய் அவங்களோட பொருத்தி மற்றவர்களுடைய எண்ணங்களை எடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதுல என்னன்னா, நமக்கு தெரியாத ஒருவருடைய மனதுக்குள்ள நுழைந்து அங்க நம்மை பத்தி ஒரு கற்பனை உலகத்தை அமைத்து அதிலே நம்மை பற்றி அவரை விசாரிக்க வைத்து அவரையே அதற்கான நீதியை வழங்க வைத்து வலியுறுத்தி நாமே நமக்கு தண்டனையை கொடுத்து கொள்கிறோம்ங்கிறது தான் இங்க விஷயமே. ஏன்னா நம்முடைய வாழ்க்கைய நாம வாழ தெரியாம மற்றவங்க கையில ஒப்படைச்சு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நடைமுறைப்படுத்தி நமக்கு தேவையான தண்டனையை நாமளே கொடுத்துக்கிறது தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் மிகப்பெரிய அறியாமை. ஆகவே நாம் மற்றவர்களுடைய மனதில் வாழ முடியாது, ஆனால் அவர்கள் உள்ளத்தில் நிலை பெறலாம். அதற்கு என்ன செய்யணும்? பொதுவா ஒரு மனிதன் வந்து மற்றவர்களின் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது என்றாலும் தனது நற்பண்புகள் மூலமாக தியாகம், அன்பு, சேவை இது போன்ற ஒரு உயர்ந்த நற்பண்புகளால மற்றவருடைய உள்ளத்திலே நிலையான இடத்தை பெற முடியும். இப்படித்தான் நம்ம மற்றவங்களுடைய உள்ளத்துல நுழையணுமே தவிர மனசுல நுழைய முடியாது. நம்ம மனசுல நுழைஞ்சிட்டு அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ இவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ அப்படின்ட்டு இந்த மனதளவுல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உள்ளத்துல நிலை பெறுறது எப்படின்னா, இப்ப நம்முடைய பாரத தேசத்துல மகான்களை எடுத்துக்கங்க, மகாத்மா காந்திஜி எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கார், சுவாமி விவேகானந்தர் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கார், பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கார், பகவான் ரமண மகரிஷி எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கார். இப்ப இப்படிப்பட்ட உயர்ந்த மகான்களுடைய பட்டியல் அடிக்கிட்டே போலாம். இவர்கள் எல்லோருடைய உள்ளத்திலும், நம்முடைய பாரத தேசம் மட்டுமல்ல இந்த பரந்த உலகத்திலே வெளிநாட்டினருடைய உள்ளத்திலும் இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால பிறர் என்ன நினைப்பார்கள் என்று வாழ்வதை விட பிறருடைய உள்ளத்திலே அன்புடனும் மரியாதையுடனும் நிலைத்து நிற்கின்ற வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதுதான் நமக்கான சிந்தனையாக இருக்க வேண்டும். இதையும் நமக்கு திருவள்ளுவர் பெருந்தகை தான் சொல்லித்தரார், அழகா சொல்லிக் கொடுப்பார். அதனாலதான் உயரிய மகான்களுடைய வழியில அவங்களுடைய உபதேசங்களை நம்ம உள்வாங்கி அவர்களுடைய எண்ணத்தை நடைமுறைப்படுத்தணும். பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க இவங்க சொல்றதை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க வாழ முடியாது. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கநீர் பூசல் தரும். என்ன சொல்றாருங்க, உண்மையான அன்பை அடைத்து வைப்பதற்கு எந்த தாழ்பாலும் கிடையாது. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தால், உண்மையான அன்பை அடைச்சி வைக்கிறதுக்கு எந்த பூட்டும் இல்லை. அன்பு கொண்டவருடைய உள்ளம் இயல்பாகவே வெளிப்படும். அதனால நம்ம அன்பால் பிறருடைய உள்ளத்திலே இடம்பெற முடியும் என்று சொல்றார். அப்ப இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றவர்களுடைய உள்ளத்துலதான் நம்ம இடம் பிடிக்கணுமே தவிர அவங்க மனதளவுல நம்ம போய் கருத்துக்களை கேட்டு வாழக்கூடாது. அதனால பிறருடைய மனதில வாழ முயற்சிக்காதீங்க. பிறர் நம்மளை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படாதீர்கள். அப்படி செய்தீர்களே ஆனால் அவர்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ற அவருடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டியதாக வந்துவிடும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாமல் போய்விடும். அதனால உண்மையா நாம மற்றவருடைய உள்ளத்துல இடம்பெற வேண்டுமானால் உயரிய உபதேசங்களை உள்வாங்கி அன்பாகவும் நேர்மையாகவும் தர்மமாகவும் வாழுங்க. அப்போது நீங்கள் முயற்சிக்காமலேயே பிறருடைய உள்ளத்திலே நீங்கள் வாழ தொடங்கி விடுவீர்கள் என்றுதான் இங்க எல்லோரும் சொல்றாங்க, மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் சொல்றாங்க. இங்க நம்ம ஒரு விஷயத்த எப்படி அணுகலாம் அப்படின்னா, இப்ப மற்றவர்கள் சாதாரண மனிதர்களுடைய கருத்துக்களை, இப்ப ஒருத்தர் உங்களை பார்த்து அவருடைய நண்பர்கிட்ட சொல்றாரு, அவன் ரொம்ப ஆணவம் பிடிச்சவங்க, திமுரு பிடிச்சவங்க அப்படின்னு உங்களை பார்த்து ஒருத்தர் அவருடைய நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இதை நீங்க உள்வாங்குறீங்க, என்னடா இவன் இப்படி சொல்றானே, என்னை பார்த்து திமுரு பிடிச்சவன் ஆணவம் பிடிச்சவன் சொல்றானே அப்படின்னு உங்க மனசுல ஒரு விஷயம் பதியுது. இன்னொரு இடத்துக்கு போறீங்க, அங்க இன்னொருத்தர் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு, எங்க அவர் இருக்காரு இல்லைங்களா, அவர் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப அமைதியானவருங்க அப்படின்னு உங்களை பத்தி அவர் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு. இதையும் நீங்க உள்வாங்குறீங்க. உங்களை பத்தி இன்னொருத்தர் மூன்றாம் நபர் பேசுறாரு, அவர் ரொம்ப பலவீனமானவருங்க, அவர் எதுக்குமே லாய்க்கப்படாத ஆளுங்க அவரு அப்படின்னு இன்னொருத்தர் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப மூணு பேரும் மூணு விதமா உங்களை பத்தி பேசுறாங்க. அப்ப இவங்க மூணு பேர் பேசுனதுல யார் சொல்றது உங்களை பத்தி சரிங்க சொல்லுங்க. ஆணவம் உடையவன் திமிரு பிடிச்சவன் சொல்றது உங்களை பத்தி சொல்றது சரியா, இல்ல அவர் அமைதியானவர் அன்பானவர்னு சொல்றது சரியா, இல்ல அவர் பலவீனமானவர் எதற்கும் உருப்படாதவர் சொல்றது சரியா? மூவருமே உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மூன்று விதமான முடிவுகளை கொடுத்திருக்கிறார்கள். அப்படியானால் உண்மையில் அவர்கள் மூவரும் தங்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை பற்றி பேசுகிறார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அதுதான் நம்ம பண்ற தப்பு. ஏன்னா இங்க விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இடத்துல இருக்கிறது தான் வெளிப்படும். நம்ம மற்றவருடைய கருத்தை போய் கேட்டீங்கன்னா அவரவருடைய சொந்த கருத்துக்களை தான் சொல்லுவாங்க. நமக்கான உண்மை சுயத்தை காட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒருத்த அகங்காரின்னு சொல்றான்னா அவன் யாரு? அவன் தான் ஆணவம் பிடிச்சவன், திமிர் பிடிச்சவன். அவனுடைய கேரக்டரை உங்ககிட்ட பாக்குறான், அதனால அவன் உங்களை திமிர் பிடிச்சவன் அகங்காரிங்கிறான். இன்னொருத்தர் பாருங்க, அன்பானவர் அமைதியானவர், அவருடைய கேரக்டரை உங்ககிட்ட பாக்குறாரு, அவருடைய கேரக்டர் அப்படியே பிரதிபலிக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஆமாங்க அவர் ரொம்ப அன்பானவருங்க அமைதியானவருங்கன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் அவன் எதுக்குமே ஆகாதவன் உருப்படாதவன் சொல்றாருன்னா அவர் தான் உருப்படாதவன் எதுக்கு ஆகாதவன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இவர்கள் எல்லாம் கண்ணாடி. அந்த கண்ணாடியை பார்த்து நீங்க சிரிச்சீங்கன்னா அவங்க சிரிப்பாங்க, அந்த கண்ணாடியை பார்த்து நீங்க முறைச்சிங்கன்னா அவங்க முறைப்பாங்க. இப்படித்தான் இங்க நடைமுறை இருக்கு. ஆக கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்கள் மதிப்பீடு செய்யாதீர்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியல் உண்மைங்க. இது தெரியாம நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மேலும் சில மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆளாளுக்கு தகுந்த மாதிரி வாழ்றது, பல விதமான முகமூடிகளை மாட்டிக்கிறது. எப்படி? இப்ப நண்பனை பார்க்கும்போது நண்பனுக்கு தகுந்த மாதிரி பேசுறது, குடும்பத்துக்கு வரும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்களை தகுந்த மாதிரி மாறிக்கிறது, சமூகத்துல போய் பொது மனிதத்தில பேசும்போது பொதுக்கூட்டங்கள்ல பேசும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறது, ஆன்மீகம்னு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறது, தொழில்னு போனா அங்க ஒருவரை பேசுறது. அப்ப இது மாதிரி ஒவ்வொருத்தருமே பலவிதமான முகமூடிகளை நம்ம முகத்துல போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய முகம் ஒண்ணுதான், ஆனா இடத்துக்கு தகுந்த மாதிரி முகமூடிகளை மாட்டிக்கிறோம். ஆனா இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த முகமூடி அணிவதில் கிடையாது, நமது உண்மையான முகம் எது என்று நம்புவதில் தான் விஷயமே இருக்கு. நாம் யார் என்று நம்மை உண்மையாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய உண்மை முகம். ஆனா நாம எப்படி வாழ்றோம்? இடத்துக்கு தகுந்த மாதிரி முகமூடி மாட்டிக்கிறோம். அதாவது வீட்டுல மனைவி என்ன சொல்லுவாளோ அப்படின்ட்டு மனைவிக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது, வெளியே உத்தியோகத்துக்கு போனா அங்க மேனேஜர் என்ன சொல்வாரோ அப்படின்னு மேனேஜர் தகுந்த மாதிரி மாறிக்கிறது. இப்படி வாழ்க்கையில நாம் ஒருத்தரே இடத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நாம வாழாம அவங்களுக்காக வாழ ஆசைப்படுறதுதான் இங்க பிறர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் அப்படிங்கிற இந்த எண்ணம், இந்த பயம். இப்ப உங்களை பத்தி எல்லோரும் நல்லதா நினைச்சா என்ன ஆகும்? இப்ப ஒரு நாள் வந்து இந்த உலகமே உங்களை பாராட்டுது, எல்லோருமே உங்களை விரும்புறாங்க, எல்லோரும் உங்களை புகழ்றாங்க. அப்ப என்னங்க நடக்கும்? அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? திருப்பி அந்த பாராட்டு அந்த புகழ்ச்சி கிடைக்காதா, அப்படி மற்றவர்கள் நம்மளை விமர்சிக்க மாட்டார்களா அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்ப இந்த எதிர்பார்ப்பு என்ன பண்ணும்? மீண்டும் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். இதுதான் உங்களுக்கே நீங்க வைத்துக் கொண்டிருக்கிற சிறை. பலர் பாராட்டினாலும் அதுவும் ஒரு சிறைதான். இப்ப நம்மளை ஒருத்தர் தூட்டுறாருன்னாலும் சிறைதான், ஒருத்தர் போட்டுறாருன்னாலும் சிறைதான். ஏன்னா மற்றவர்களுடைய புகழ்ச்சிக்கு நம்ம மயங்கக்கூடாது, முகஸ்துதிக்கு மயங்கக்கூடாது. அவங்க நம்ம இடத்துல காரியம் சாதிக்கிறதுக்காக சில விஷயங்களுக்கு முகஸ்துதி பண்ணுவாங்க, நம்மளை பாராட்டுவாங்க, உடனே ஆஹா பாராட்டிட்டாரு புகழ்ந்துட்டாரு அப்படிங்கிறதுனால அந்த எதிர்பார்ப்பு மறுநாளும் நம்ம எதிர்பார்ப்போம். அப்ப இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நாம யாருடைய பார்வையில் வாழ்கிறோம்? அமர்ந்து அமைதியா யோசனை பண்ணுங்க. நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேனா அல்லது மற்றவர்கள் வாழ்க்கையை வாழ்கிறேனா? இதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தருமே மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ, இப்போ என்னுடைய ஆசிரியர் என்னை என்ன நினைப்பாரோ, என்னுடைய குடும்பத்தார் என்னை பற்றி என்ன நினைப்பார்களோ, என்னுடைய நண்பன் என்னை பற்றி என்ன சொல்வானோ, இந்த சமூகம் என்னை எப்படி பார்க்குமோ அப்படின்னு இவைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயங்களையும் இப்படி இழுத்து போட்டுட்டு இழுத்து போட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நாம் வாழாம அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ முடியாமல் போய்விடுகிறது. இதுல நிறைய பேர் வந்து தன்னுடைய உடலை விட்டு இறக்கும் தருவாயில் கூட உண்மையிலே தங்களுடைய வாழ்க்கை அவர்கள் சுயமாகவே வாழவில்லை என்றுதான் பார்க்கிறோம். ஏன்னா பிறருடைய எதிர்பார்களை எதிர்பார்த்து மட்டுமே அவர்கள் வாழ்ந்துவிட்டு இறக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏன்னா என்னை பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள் என்கின்ற இந்த கேள்வி இருக்கின்ற வரைக்கும் நாம் இன்னும் பிறர் பார்வையில் இருக்கும் ஒரு போலி நான் பற்றித்தான் கவலைப்படுகிறோம் என்று புரிந்து கொள்ளுங்க. அந்த போலி நான் நம்ம இடத்துல வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுல தான் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்னைக்கு நம்ம இந்த மாதிரி உயரிய மகான்களுடைய உபதேசங்களை உள்வாங்கி விழித்து கொண்டு இப்படிப்பட்டவர்களிடமிருந்து விலகி விவேகத்தினால நான் யார் என்று உண்மையில் நம்மை நாம் விசாரிக்க தொடங்குகிறோமோ அந்த நிலை எப்பொழுது நம்ம இடத்திலே ஏற்படுகிறதோ அதன் பிறகு கவனிச்சிங்கன்னா என்னை பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள் என்பது தானாகவே காணாமல் போய்விடும். ஏனென்றால் பிறர் பார்க்கிறவன் அல்ல நான், பிறர் பார்க்கப்படுகின்ற உடல் அல்ல நான், பிறர் மதிப்பீடு செய்யப்படுகின்ற மனம் அல்ல நான், நான் என்றும் அழியாத தூய அறிவு பிரக்ஞை என்பதை நாம் உணரணும். நம்முடைய சுயத்தை நம்ம உணரணும். அது புரிஞ்சிக்காம நாம் பாட்டு மற்றவர்களுடைய கருத்துக்களை இந்த அகங்கார நானை வச்சுக்கிட்டு இதோட கம்பாரிசன் பண்ணி அவங்களுடைய அகங்கார நானை நம்மிடத்துல பொருத்தி இப்படி நம்ம வாழ்றது தான் மிகப்பெரிய ஒரு அறியாமை. அதை நம்ம என்றைக்கு விடுறோமோ அன்னைக்குத்தான் நம்முடைய சுயம் நம்ம இடத்துலருந்து வெளிப்படும். இப்போ உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கிறது என்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக பயம் பொருந்தியதாக மாறிடும். ஆனா நான் என்னை பற்றி என்ன அறிந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு உங்களுடைய சுயத்தை நீங்க கவனிக்க தொடங்கினால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை சுதந்திரமாக மாறும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு. நம்மை பற்றி நாம் கவனிக்க தொடங்கணும். இப்ப நீங்க இன்றைக்கு ஒரு விஷயத்தை கவனிங்களேன், இப்ப இன்றைக்கு ஒரு சில விஷயங்களை நீங்க செய்ய நினைச்சிங்க, செய்ய முடியாம போயிடுச்சு. இன்றைக்கு நான் இதை காலையில செய்யலான்றதை செய்ய முடியல, அதை செய்யலாம்னு நினைச்ச செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க எப்படி உதாரணம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப உங்க நண்பனை நீங்க பார்க்க போகணும், இன்னைக்கு என்னோட நண்பனை பார்க்க போகலாம்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அல்லது இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு முயற்சியை நான் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்க இன்றைக்கு உங்க மனதளவுல ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஆனா அது நடக்காம போயிடுச்சுங்க. அப்ப அதை தடுத்தது யாருங்க? நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், வீட்டில் என்னுடைய அப்பா என்ன சொல்லுவாரோ, என்னுடைய மனைவி என்ன சொல்லுவாரோ, மனைவியாக இருந்தால் என்னுடைய கணவன் என்ன சொல்லுவாரோ, இப்படி ஒரு கருத்து நமக்கு இல்லை இருக்கு. அப்போ மற்றவர்கள் இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தணும்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நாம் நினைக்கிறோம் பாருங்க. இந்த எண்ணங்கள் தான் உண்மையில் தடுத்தது. ஏன் இந்த வேலை நமக்கு நடக்கலை, இன்னைக்கு நம்ம நண்பனை பார்க்க போகலான்னா ஏன் பார்க்க முடியல, பார்க்க போலான்ட்டு நம்ம சுயமா முடிவெடுத்து சுய சிந்தனையில வாழல, எண்ணத்தை ஏற்படுத்திக்கிட்டோம், ஆனா என்னுடைய மனைவி தடுத்துருவா அதனால நான் போகல அப்படின்னு திருப்பி நாம்பளே அவங்க மேல போட்டுட்டு அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என்று பயந்து கொண்டு அந்த வேலையை நம்ம செய்யல. அப்ப உண்மையில நம்மளை தடுத்தது யாருங்க? அவங்களா? நம்ம மனைவி தடுத்தாளா, இல்ல கணவர் தடுத்தாரா, இல்ல அப்பா தடுத்தாரா, அம்மா தடுத்தாங்களா, நண்பன் தடுத்தாரா? யாருமே தடுக்கல, நம்மளை நாம்பளே தடுத்துக்கிட்டோம். எந்த வேலையும் செய்ய முடியாம நம்மளை நாம்பளே தடுத்துக்கிட்டோம். ஆனா விஷயம் என்னன்னா மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சிக்கிட்டு அதை உண்மை என்று நாம நம்பிக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்திட்டோம். அப்ப இதனால என்ன ஆயிடுச்சு, நம்ம நம்மளையே அறியாம நம்ம மற்றவர்களுக்கு அடிமையாகிட்டோம். இதான நடந்துகிட்டு இருக்கு எல்லாருடைய குடும்பத்திலும், இதான் நடந்துகிட்டு இருக்கு. அவன் மனைவி என்ன நினைப்பாளோ, மனைவி என்ன சொல்லுவாளோ அப்படின்னு பயந்து பயந்து இவரா மனசுல ஒரு முடிவு பண்ணி மனைவிக்கு அடிமையாயிட்டாரு. இப்படிதான் நிறைய கணவர்கள் மனைவி கிட்டத்துல வாழ்றாங்க. மனைவியும் அப்படிதான், ஐயோ கணவன் என்ன சொல்லுவாரோ, அவர் என்ன நினைப்பாரோ அப்படின்னு பயந்து பயந்து இவளாவே கணவனுக்கு அடிமையாயிட்டா. இப்படி அடிமை வாழ்க்கை வாழ்வதற்காக நம்ம வந்திருக்கிறோம். அப்ப என்ன பிரச்சனை இங்க? பிறர் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள், இதுதாங்க பிரச்சனை. ஆனா பிறர் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதற்கு பதிலாக என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், இப்படி கேளுங்க. என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் இப்படி கேட்டீங்கன்னா இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குங்க. அதனால இப்ப நான் சொல்லி வர்ற இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நீங்க எப்படி புரிஞ்சுக்க போறீங்க? அப்ப இன்னொருத்தருடைய கருத்தை கேட்கக்கூடாதுன்னு இவர் சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்க போறீங்களா? ஏன்னா பிறருடைய கருத்துக்களை வந்து முழுவதுமா தவிர்க்க வேண்டும் என்று இவர் சொல்றார். அதனால அடிமையாக நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான சுதந்திரம் நமக்கு வந்து பிறர் கருத்துக்களை கேட்காமல் தவிர்ப்பது அப்படி நினைச்சுக்குவீங்களா? அப்படி சொல்ல வரல. நல்லா கவனிக்கணும், பிறருடைய கருத்துக்களால் நம்முடைய சுயம் பாதிக்கப்படாத மாதிரி வாழ தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து என்னுடைய சுயத்துல வாழ விரும்புறேன், நான் யார் என்று என்னுடைய உண்மை இருப்பை நான் உணர்ந்து வாழ விரும்புகிறேன். அதற்கு தடையாக என்னுடைய மனைவி இருக்கிறான்னா அவளுடைய கருத்தை நான் ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க மாட்டேன். அது மாதிரி பெண்மணிகள் வந்து தன்னுடைய சுயத்துல வாழ விரும்புறாங்க, அதற்கு தடையாக கணவன் இருக்கிறார்னா அவருடைய கருத்தை ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியாது. அப்ப இங்க நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மற்றவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு வாழாதீர்கள் என்று சொல்ல வரல, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. பிறர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை நாம் தவறாக புரிந்து கொண்டு அதை அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். பாருங்க, அதை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை பற்றி உணர்ந்து கொண்டு உங்களுடைய சுயத்தில் வாழ தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றோம். உங்களுடைய உண்மை மதிப்பை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றோம். உங்களுடைய உண்மையான இயல்பை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்றோம். ஏன்னா நம்ம மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை விட மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா? நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியம். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு, நான் யார், இந்த உலகம் உண்மையில் எப்படி இருக்கிறது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய ஒரு உயர்ந்த விஷயம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு தேடுங்க. அதுதான் உண்மையான தேவையே தவிர, தன்னை பற்றி என்னை பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதை இன்றோடு விட்டுவிடுங்க. உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை இன்று முதல் விசாரிக்க தொடங்குங்கள். நன்றி.